சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை December 11, 2022. தலைப்ப கடவுள் மனிதனை காப்பவர். கோல்டன் உரை. சங்கீதம். அந்தகாரத்திலும் மரணிருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டுக்காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம். தானியேல். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படியிருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரிய ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டங்கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து, எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறை பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் மூன்று வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாதென்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாயிருக்கிறதென்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாத படிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரமனைக்கு போய் இராமுழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவோற்றாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருகக் கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம். உக்கிரவரும் இருந்தவரும் இனி வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம்பற்றுகிறார். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடு தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். வாழ்க்கை என்பது நிரந்தரமான நான், இருந்த மற்றும் இருக்கும் இருப்பு யாராலும் அழிக்க முடியாது. ஆரம்பம் முதல் இறுதி வரை வேதாகமத்தில் ஆவியானவர் மனம் பொருளின் மீது பெற்ற வெற்றியின் பதிவுகள் நிறைந்துள்ளன. மனிதர்கள் அற்புதங்கள் என்று அழைத்ததன் மூலம் மோசஸ் மனதின் ஆற்றலை நிரூபித்தார். யோசுவா, எலியா, எலிசா ஆகியோரும் அவ்வாறே செய்தனர். கிறிஸ்தவர் சகாப்தம் அடையாளங்களுடனும் அதிசயங்களுடனும் தொடங்கப்பட்டது. ஹீப்ரு, கிரேக்கம், லத்தீன் மற்றும் ஆங்கிலத்தில் நம்பிக்கை மற்றும் அதனுடன் தொடர்புடைய வார்த்தைகளுக்கு இந்த இரண்டு வரையறைகள் உள்ளன. நம்பகத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை. ஒரு வகையான நம்பிக்கை ஒருவரின் நலனை மற்றவர்களுக்கு நம்புகிறது. மற்றொரு வகையான விசுவாசம் தெய்வீக அன்பையும் ஒருவரின் சொந்த இரட்சிப்பை பயத்துடனும் நடுக்கத்துடனும் எவ்வாறு உருவாக்குவது என்பதை புரிந்து கொள்கிறது. ஆண்டவரே, நான் நம்புகிறேன், என் அவநம்பிக்கைக்கு உதவுங்கள். ஒரு குருட்டு நம்பிக்கையின் உதவியற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது. அதே சமயம் நம்பு நீ இரட்சிக்கப்படுவாய் தன்னம்பிக்கையான நம்பகத்தன்மையை கோருகிறது. இதில் ஆன்மீக புரிதல் அடங்கும் மற்றும் அனைத்தையும் கடவுளிடம் நம்புகிறது. நம்புவது என்ற எபிரேய வினைச்சொல் உறுதியானதாக அல்லது நிலையானதாக இருப்பதையும் குறிக்கிறது. இது உண்மை மற்றும் புரிந்து கொள்ளப்பட்ட மற்றும் நடைமுறைப்படுத்தப்பட்ட அன்புக்கு நிச்சயமாக பொருந்தும். தவறில் உள்ள உறுதியானது பாவம், நோய் மற்றும் மரணத்திலிருந்து ஒருபோதும் காப்பாற்றாது. கொதிக்கும் எண்ணெயிலிருந்தும் அக்கினி சூளையிலிருந்தும் சிங்கத்தின் தாடைகளிலிருந்தும் மனிதர்களை விடுவித்த நச்சு பாம்பை பாதிப்பில்லாததாக்கிய தெய்வீக அன்பு. எல்லா வயதிலும் நோயுற்றவர்களை குணப்படுத்தி பாவம் மற்றும் மரணத்தின் மீது வெற்றி பெற முடியும். இது இயேசுவின் ஆர்ப்பாட்டங்களை மீற முடியாத சக்தி மற்றும் அன்பால் முடிச்சூட்டியது. ஆனால் தீர்க்கதரிசிகள் மற்றும் அப்போஸ்தலர்களின் பண்டைய ஆர்ப்பாட்டங்களை உறுதிப்படுத்தவும் மீண்டும் மீண்டும் செய்யவும் அதே மனம் கிறிஸ்து இயேசுவில் இருந்தது. எப்போதும் அறிவியல் கடிதத்துடன் இருக்க வேண்டும். அந்த அதிசயங்கள் இன்று மீண்டும் 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 நிகழவில்லை. ஆன்மீக வளர்ச்சியின் பற்றாக்குறையால், ஆசை இல்லாததால் எழுகிறது. ரோமர்களுக்கு எழுதிய கடிதத்தில் பவுல் கூறுகிறார், எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்தவ சகாப்தம் தொடங்கியதிலிருந்து இதுவரை இல்லாத அளவுக்கு வேதத்தின் ஆன்மீக அறிவியல் அர்த்தத்திற்கு அதிக மன எதிர்ப்பு இருக்கும். பாம்பு பொருள் உணர்வு, பெண்ணின் குதிகால் கடிக்கும், காதல் ஆன்மீக யோசனை அழிக்க போராடும், மற்றும் பெண் இந்த யோசனை காமத்தின் தலையை நசுக்கும். ஆன்மீக கருத்து கிறித்தவ அறிவியலில் புரிதலுக்கு காலோன்றியது. சத்தியத்தின் விதை மற்றும் பிழையின் விதை, நம்பிக்கை மற்றும் புரிதல், ஆம் ஆவியின் விதை மற்றும் பொருளின் விதை, கோதுமை மற்றும் களைகள், அவை காலம் பிரிக்கப்படும். ஒன்று எரிக்கப்பட வேண்டும், மற்றொன்று சொர்க்க ஸ்தலங்களாக பெறப்பட்டன. தார்மீக தைரியம் என்பது யூதா கோத்திரத்தின் சிங்கம், மனமண்டலத்தின் ராஜா. சுதந்திரமாகவும் அச்சமின்றியும் அது காட்டில் சுற்றித் திரிகிறது. அது தொந்தரவு இல்லாமல் திறந்த வெளியில் கிடக்கிறது, அல்லது பச்சை மேய்ச்சல் நிலங்களில் அமைதியான நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ளது. தெய்வீக சிந்தனையிலிருந்து மனிதனுக்கு உருவக பரிமாற்றத்தில் விடாமுயற்சி, அவசரம் மற்றும் விடாமுயற்சி ஆகியவை ஆயிரம் மலைகளில் உள்ள கால்நடைகளுக்கு ஒப்பிடப்படுகின்றன. அவர்கள் கடுமையான தீர்மானத்தின் சாமான்களை எடுத்துச் செல்கிறார்கள், மேலும் உயர்ந்த நோக்கத்துடன் வேகத்தை வைத்திருக்கிறார்கள். மென்மை என்பது ஆவியால் கொடுக்கப்பட்ட எல்லா வல்லமையோடும் வருகிறது. ஏசாயாவால் சித்தரிக்கப்பட்ட ஆயிர வருட எஸ்டேட்டின் சாட்சியாக, கடவுளால் உருவாக்கப்பட்ட தனித்துவம் மாமிச உணவு அல்ல. அப்பொழுது ஓநாயாட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். அன்பின் கட்டுப்பாட்டை புரிந்து கொண்டு டேனியல் சிங்கங்களின் குகையில் பாதுகாப்பாக உணர்ந்தார், மேலும் பால் பாம்பை பாதிப்பில்லாதது என்பதை நிரூபித்தார். அறிவியலின் இணக்கத்துடன் நகரும் கடவுளின் அனைத்து உயிரினங்களும் பாதிப்பில்லாதவை, பயனுள்ளவை, அழிக்க முடியாதவை. மனம் ஒரு பெரிய படைப்பாளி. மனத்திலிருந்து பெறப்பட்டதை தவிர வேறு எந்த சக்தியும் இருக்க முடியாது. மனம் முதலில் காலவரிசைப்படி இருந்தால் முதலில் சாத்தியமானது மற்றும் முதலில் நித்தியமாக இருக்க வேண்டும் என்றால் அதன் புனித பெயருக்குரிய பெருமை, கௌரவம், ஆதிக்கம் மற்றும் அதிகாரத்தை என்றென்றும் மனத்திற்கு கொடுங்கள். மனித மனத்திற்கு கொல்லவோ குணப்படுத்தவோ சக்தி இல்லை. கடவுளின் மனிதனின் மீது அதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. மனிதனை உருவாக்கிய தெய்வீக மனம் தனது சொந்த உருவத்தையும் சாயலையும் பராமரிக்கிறது. மனித மனம் கடவுளுக்கு எதிரானது மற்றும் செயின்ட் பவுல் அறிவித்தபடி தள்ளி வைக்கப்பட வேண்டும். உண்மையில் இருப்பதெல்லாம் தெய்வீக மனமும் அதன் யோசனையும் மட்டுமே. இந்த மனதில் முழு உயிரினமும் இணக்கமாகவும் நித்தியமாகவும் காணப்படுகிறது. நேரான மற்றும் குறுகிய வழி இந்த உண்மையை பார்ப்பதும் ஒப்புக்கொள்வதும், இந்த சக்திக்கு அடிபணிவதும், சத்தியத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றுவதும் ஆகும். மனிதனால் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள் குறைந்து வருகின்றன. கஷ்ட காலங்களில் அவர்கள் வலுவாக வளரவில்லை. கிறிஸ்து வல்லமை இல்லாமல் அவர்கள் எப்படி கிறிஸ்துவின் கோட்பாடுகளை அல்லது கிருபையின் அற்புதங்களை விளக்க முடியும்? கிறிஸ்தவ குணப்படுத்துதலின் சாத்தியத்தை மறுப்பது கிறிஸ்தவத்திற்கு தெய்வீக சக்தியை கொடுத்தது மற்றும் முதல் நூற்றாண்டில் வியக்கத்தக்க மற்றும் சமமற்ற வெற்றியை கொடுத்தது. உண்மையான லோகோக்கள் கிறிஸ்தவ விஞ்ஞானம் முரண்பாட்டை கடக்கும் நல்லிணக்கத்தின் இயற்கையான விதி. இந்த அறிவியல் இயற்கைக்கு அப்பாற்பட்டது அல்லது இயற்கைக்கு முற்பட்டது என்பதற்காக அல்ல. அது தெய்வீக சட்டத்தின் மீறல் என்பதால் அல்ல, ஆனால் இது கடவுளின் மாறாத சட்டம் என்பதால் நல்லது. வாழ்க்கையே கடவுள், ஆவி என்ற புரிதல், வாழ்வின் மரணமில்லாத உண்மை, அதன் சர்வ வல்லமை மற்றும் அழியாத தன்மை ஆகியவற்றில் நமது நம்பிக்கையை வலுப்படுத்துவதன் மூலம் நம் நாட்களை நீட்டிக்கிறது. இந்த நம்பிக்கை ஒரு புரிந்து கொள்ளப்பட்ட கொள்கையை சார்ந்துள்ளது. இந்த கோட்பாடு நோயுற்றவர்களை முழுவதுமாக ஆக்குகிறது, மேலும் விஷயங்களின் நீடித்த மற்றும் இணக்கமான கட்டங்களை வெளிப்படுத்துகிறது. ஒரு பாவத்தின் மீதான வெற்றிக்காக சேனைகளின் இறைவனுக்கு நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம். எல்லா பாவத்தின் மீதும் மாபெரும் வெற்றியை பற்றி நாம் என்ன சொல்லுவோம்? ஒரு உரத்த பாடல், முன்னெப்போதையும் விட உயர்ந்த வானத்தை அடைந்தது, இப்போது கிறிஸ்துவின் பெரிய இதயத்திற்கு தெளிவாகவும் நெருக்கமாகவும் எழுகிறது, ஏனெனில் குற்றம் சாட்டுபவர் அங்கு இல்லை. மேலும் காதல் அவளது முதன்மையான மற்றும் நித்திய அழுத்தத்தை அனுப்புகிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.